இப்ப நல்ல மனிதர்களா இருக்கிறீங்க. இப்போ விஷம் தீண்டிருச்சுன்னு நினைவு இருக்குதோ? இல்ல. ஒருத்தர் வேதனையால அவசரப்படுறாரு, அந்த உணர்வு நகர்ந்து உங்ககிட்ட இருள் சேர்ந்துடும். இதை போக்குறதுக்கு வழி இப்ப இருளாயிடுது. இப்ப நீங்க ஒரு பொருளை தேடுறீங்க, தொழில் செய்யறீங்க, நாளைக்கு கடன் கொடுக்கறவங்களுக்கு கொடுக்க முடியலையே என்ன சொல்லு, பதில் கேட்டா திட்டுவானேன்னு வேதனைப்படுறீங்க. இந்த விஷம் வந்து தன்னை அடைச்சிரு. எது அப்ப இருள் சூழ்ந்து இதை விளக்குறதுக்கு வழி? இப்ப சிந்தித்து செயல்படும் சக்தி இல்லை. அப்ப அந்த மகிழ்ச்சி நான் சக்கிய நான் பெறணும். இந்த உணர்வை கொடுத்து இந்த இருளை மாய்க்கணும். இந்த விஷம் நீங்கலைன்னா இது வளர்ச்சி அடைஞ்சு என்ன நாளை மீண்டும் இருளுக்கு கொண்டு சென்றுடும். ஏனென்றால் இருள் வந்ததுதான் ஒளி. ஆதியிலே நமது பூமி இந்த உலகமே அதாவது இருண்ட குகை போன்று இருந்தது. அகண்ட இருண்ட நிலைதான் ஒளி காண முடியாது. அப்ப ஒளி இல்லாத இடத்துல அது அகண்ட நிலை இருந்தாலும் சிறிது வெப்பம் உண்டாது. அந்த வெப்பத்துக்குள் வரும்போது அதுல சில நிலைகள் ஆவியா மாறும். அந்த ஆவியின் தன்மை அது அடர்த்தியாகுது. அடர்த்தியாக நாளாக நாளாக அது விஷத்தன்மை அடையுது. அந்த விஷத்தன்மை அடைந்த பின் பின்னாடி வரக்கூடிய விஷமற்ற நிலை உருவாக்கும் போது இது தாக்குது. இது தாக்க போகும்போது வெப்பமாகும். ஏனென்றால் அந்த வெப்பத்தின் தன்மை உருவாக்கப்படும் போது இந்த விஷத்தின் தன்மையே வலிமையாகும். இந்த வலிமையான பின் தாக்கு தாக்கிய பின் என்ன செய்யுது, இது உடனே அணுக்களாக மாறும். நகர்ந்து ஓடும் போது ஈர்க்கும் சக்தி வரும். அப்பதான் ஆதி பராசக்தி, ஆதி லட்சுமி, ஆதிசக்தி, இந்த மூன்றும் ஒன்றாக சேர்த்து உலக இயக்கத்தின் ஆரம்ப நிலையை வரும். ஆக விஷத்தால் இயக்கப்பட்டது. இப்போ பல கோடி அதை வந்து அதை வந்து கோள்களாக்கி அதை நட்சத்திரமாக்கி அது சூரியனாக போகும்போது துளசின் தன்மையில் இப்ப நட்சத்திரம் எல்லாம் விஷத்துக்குள் அடக்கம். விஷத்தின் தன்மை தான் கதிர் இயக்கம். அந்த கதிர் இயக்க தன்மை வரப்போம்போதுதான் அண்டத்தின் நிலைகள் இதை அடக்கி பால்வெளி மண்டலம் எடக்கூடியது. அந்த உணரின் தன்மை தோளாக போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த அமிலத்தின் தன்மை குறையுது. அந்த அமிலத்தின் தன்மை குறையப்படும்போதா பாதரசமா மாறும். அப்ப குளிர்ச்சி அடையும் தன்மை தான் எடுத்து வீசும் நிலைகள் மோதப்படப்போகும்போது இந்த விஷத்தின் தன்மை பிரிக்கின்றது. ஆக நகர்ந்து ஓடப்படும்போது விஷத்தையும் கவர்ந்து கொள்ளுது. அதே சமயத்தில் தனக்குள் ஈர்க்கும் சக்தி இந்த மூன்று நிலையை கொண்டு இந்த உலகம் உருவாகும். இப்ப சொல்றது தாக்கிங்களா, வழக்கம் புரியுதுங்களா? என்ன முதல்ல விஷத்தால் தான் நெருப்பானது. நெருப்பை கண்ட பின் என்ன செய்யுது, இது விலகி செல்லு. இந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டதுதான் மகரிஷி. அதை தெரியாதபடி உங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த உண்மையும் முழு உண்மையும் உணர்த்திய பின் தான் அதனுடைய சாரங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியுது. அப்ப மற்றதை நமக்குள் விளைய முடியுது, உங்களுக்கு கொடுக்க முடியுது. சும்மா இப்ப நோட்டு புஸ்தத்தை எடுத்து போயிட்டு ராமன் காட்டுக்குள்ளே சேர்ந்தான், தசரதன் அவனுக்குள்ள எப்படி இருந்தான், இங்க நண்பர்களை சேர்த்தார் என்பதெல்லாம் கதையை படிச்சுட்டு போன. மேரு என்ற மலையை மத்தாக வைத்தார், வாசி என்ற பாம்பை கயிறாக வைத்தார், பார்க்கடையிலேயே கடைந்தார் நாராயணன் இவன் சொல்வாங்க. என்னன்னே தெரியாத நிலையில் அவன் சொன்ன உணர்வை உருவமாக்கி கழகப்பாம்போது மேரு வந்த மலை என்ன செய்யணும், மேரு போல இன்னைக்கு சங்கராச்சாரியர் மேரு போல மலை வச்சு நீ அதை வச்சு அர்ஜுனை செய்தா உனக்கு சக்தி நிறைய கொடுக்கணும். அடுக்கடுக்கா வச்சு இதை வச்சாங்க. அணுக்களின் தன்மை அடுக்கடுக்கா நம்ம பூமியானது. ஆனால் இதே விஷத்தின் தன்மை தாக்குதல் தான் இந்த சுழற்சியாகும். அந்த பார்க்கடல் பிரமண்டலத்தில் உள்ளது இது எழுத்து. அது தனக்குள் தாவர இனங்களாக மாத்து. அதுல எது எது அணுக்கள் எடுத்து விழுங்குதோ அந்த உணருக்கு தக்க உடலானது வியாசகர் இதை தெளிவா. இன்னைக்கும் பாருங்க, விளக்க நீங்க கேளுங்க, யார்ட்டும் முன்னாடி சொல்லாத படிக்கணும். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, இது என்ன வியாசகர் சொன்னு தெரியாது. இந்த வேதங்கள் படிச்சவங்கிட்ட நீங்க கேளுங்க. இந்த யானை அந்த யானை போல, உடலை போல, மிருகத்தை போல, மாட்டை போல வச்சிருப்பாங்க. சிவன் ஏனோ யாரு, சிவன் ஏனோ ஆழகால விஷயத்தை கழுத்தை நிறுத்திக் கொண்டான். நம்ம பூமியை சிவமாகும். இவனுக்குள் உருவானதுதான் அனைத்தும். சிவம் இல்லை ஏன் சக்தி இல்லை அப்படிங்கிறத துருவத்தில் அன்னிச்சு நுகரும். அந்த விஷத்தின் தன்மை புறா அடக்கும். வெப்பத்தின் தன்மை கொண்டு ஆவியாக மாறும். அந்த உணரின் தன்மை மற்றதோடு சேர்க்கும். மற்றதோடு சேர்த்து அதை திரளுது தென்னையாக. அந்த உணரின் தன்மை விளங்கிய போனா எப்படி ஆகுதுன்னு இவ்வளவு தெளிவாக கொடுத்துருக்கிறாங்க. சொல்றது உங்களுக்கு அத்தாச்சிங்க. மேருகின்ற மலையும் மத்து பூமி சுத்து மத்தாக வைத்து வாசிக்கின்ற பாம்பை கயலா வைத்து விஷத்தின் தாக்குதல் தான் தொடர்ந்து தாக்கும் போதுதான் சுழத்து. ஆனால் அது துருவப்பதில் நுகரப்படும் போது அது சிவம் பார்வதி அதனுடைய நேரம் இருந்தே இதோட சேர்க்கும் போது பார்வதிக்கும் சிவனுக்கு கல்யாணம். அது தனக்குள்ள வந்து சக்தி அணைச்சி இது வந்து நீளமா வளரும். இது வளர்ச்சியான தலைக்கு பிற காமிச்சுன்னு இது அகசினால் ஒரு தடவை மாற்றப்பட்டது. இன்னைக்கு வரக்கூடிய அகசியர் பல தோன்றினாதான் நிறுத்த முடியும். இன்னைக்கு அணு விஷயத்தை அணு விஷயத்தை ஒரு பகுதியில் கொண்டு வெடிக்க செய்தா இந்த பூமியின் ஈர்ப்பு தன்மை கூடிய இந்த மேகங்களோட பொம்மது காந்தலைகள் தடுத்தால் பூமி மாற்றலாம். ஆனால் இவன் எடுத்த அணு விஷயம் தன்மை இங்க விஷயத்தன்மையில் படரும். இதுலயும் லகைக்கு இல்ல, அதுலயும் இல்ல, கதிரிக்கங்கள் எட்டு அதை அடைச்சி ஆக்கலாம். அப்ப சூரியன் ஒடிக்கிறது மாக்கப்போகும்போது இந்த பூமியுடைய திசையை மாத்தலாம். ஆனா இவன் அணு கதிரிகள் இங்க படங்க நேரம் பிழைப்பான், விஷய திருப்பலாம், இந்த விஷயத்தன்மைகள் தான் படம். உணர்வின் தன்மை கொண்டு என்ன செய்யறோம், தன் திசையை சூரியனுடன் தொடர்பு கொண்டு இவன் என்னத்தை குறுக்காட்ட போடும் போது அதை திசை இப்படி திருப்புறான். அப்படி திருப்பி வந்தா இந்த உடல் இங்க வந்தப்ப நாங்க ஒரு அண்ணவர் இது கரையுது, இப்படி வளர்த்து கொண்டோம். இதனால இன்னொரு காலம் இந்த பூமிக்கு வரும், இதை தப்பிச்சோம்னா நல்லது. இப்ப நாம சொல்றது அகசின பொண்ணு கருவுல எப்படி அவனுக்கு பெற்றதோ இதே மாதிரி இந்த கர்ப்பத்தில் விளையக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தாய்மார்கள் சொல்றது, அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி கருவில் விளையணும், அந்த அகசிமா மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும், சப்தரிஷி மண்டலங்கள் சக்தி அது விளையணும், அது உலக ஞானம் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த கருவில் அந்த தாய் ஊற்றினார். இந்த சக்தி மீண்டும் வெளிவந்தவர்கள் அந்த சக்தி பெறக்கூடிய தகுதியில் அவங்களுக்கு தான் அந்த உபதேசத்தை கொடுத்து கருவில் இருக்கக்கூடிய அது வந்து பூர்வ புண்ணியமா அமையும். ஒரு திருடனை